الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فقد قال الله تبارك وتعالى في محكمه اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وننزل من القران ما هو شفاء ورحمه للمؤمنين ولا يزيد الظالمين الا خسارا وقال تعالى ايضا يخرج من بطونها شراب مختلف الوانه فيه شفاء للناس صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم نعمتان مغبون فيهما كثير من الناس الصحه والفراغ او كما قال عليه الصلاه والسلام எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹு தஆலாவுக்கே உரித்தானது. அவன் தனித்தவன், அவனுக்கு யாதொரு இணையும் துணையும் மற்றவன் என்று உறுதிமொழி அளிக்கின்றேன். ஸலாத்தும் ஸலாமும் எங்கள் தலைவர் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய உத்தம ஸஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஊத் தாபிஈன்கள், கியாமத் நாள் வரை வரக்கூடிய அல்லாஹ்வுடைய அனைத்து நல்லடியார் மீதும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக இர்த்திகாஃபு நிநியத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை முற்றாக பயந்து தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொண்டு அவன் ஏறியவைகளை எடுத்தும் அவன் இலக்கியவைகளை விற்று தவிர்த்து நடந்து கொள்ளும்படி ஆரம்பத்தில் அடியேருக்கும் அப்பாடுங்களுக்கு வசிய செய்து கொள்கிறேன். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையில் ஒரு குறுகிய காலத்துக்காக அனுப்பியிருக்கின்றான். இந்த உலக வாழ்க்கைக்கு பின்னால மறுமையுடைய வாழ்க்கை, மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கை, அது நிரந்தரமான நிலை இல்லாத ஒரு முடிவே இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த முடிவே இல்லாத வாழ்க்கையிலே நாங்கள் வெற்றி அடைய வேண்டும், அதிலே நாங்கள் சந்தோஷத்தை அடைய வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும் என்பது தான் ஒவ்வொரு முஸ்லிமுடைய உண்மையான நோக்கமாக இருக்க வேண்டும். இந்த நோக்கம், இந்த இலட்சியம் அவருடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் அதை புதுப்பித்துக் கொள்ளவும் வேண்டும், பிரதிபலி பலிக்கவும் வேண்டும். அவருடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நான் இந்த காரியத்தின் மூலமாக, இந்த நிலைமையின் மூலமாக அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும், கயாமத்துடைய நாளையில் அல்லாஹ் அதை கொண்டு என்னிடத்திலே கேள்வி கேட்பதற்குரிய நேரத்திலே என்னை கொண்டு பொருந்திக் கொள்ள வேண்டும், என்னை கொண்டு சந்தோஷப்பட வேண்டும் என்பது நோக்கமாக இருக்க வேண்டும். இது முஸ்லீம் அல்லாத வேறு யாருக்கும் இந்த சிந்தனை வருவதும் இல்லை. முஸ்லீம் அல்லாஹ் அல்லாதவருக்கு இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுவோ போதிக்கப்படவும் இல்லை. முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் இவருக்கு தான் இந்த சிந்தனை இருந்து கொண்டிருக்கும். யாருக்கு இந்த சிந்தனை இல்லாமல் இருக்குமோ அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு பூர்த்தியான நன்மை கிடைக்க மாட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை, வழிமுறைகளை பின்பற்ற கூடியவர்கள் என்ற அந்த ஆயத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்றான், உங்களுடைய அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விடயத்திலே உங்களுக்கு மிக அழகான முன்மாதிரி இருக்குது என்று பொதுப்படையாக அல்லாஹ் சொல்றான். உங்கள் எல்லோருக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில ரசூலுல்லாஹ்விலே அழகான முன்மாதிரி இருக்குது என்று சொல்லிட்டு அல்லாஹ் அதை இன்னும் குறிப்பாக்குறான். நீங்கள் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்றால் எப்படிப்பட்ட நீங்களாக இருக்கணும் என்றால், நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தால் எங்களுக்கு அது முன்மாதிரியாக இருக்கும் என்றால் அல்லாஹ் அதை தெளிவுபடுத்துறான். லிமன் கான யர்ஜுல்லாஹ் வல் யௌமல் ஆகிர், யாரு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை ஆதரவு வைக்கக்கூடியவர்களாகவும் யாரு மறுமையை ஆதரவு வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்களோ அப்படிப்பட்ட உங்களுக்கு தான் அழகான முன்மாதிரி. இதை வைத்து முஃபஸ்ஸிரீன்கள் கூறுகிறார்கள், யாரிடத்துல அல்லாஹ்வுடைய பொருத்தம் நோக்கமாகவும் யாரிடத்துல ஆகிராவுடைய பொருத்தம் ஆகிராவிலே நோக்கமாக வைத்து யாருடைய காரியங்கள் இருக்குமோ அது நபியுடைய சுன்னாவாக இருந்தால் அல்லாஹ் அதுக்கு கூலி கொடுக்கிறான். யாருக்கு இந்த இரண்டு நோக்கமும் இல்லாமல் இருக்குமோ
அப்படிப்பட்டவர் நபியுடைய சுன்னாவை பின்பற்றினாலும் அவருக்கு எந்த கூலியும் கிடையாது, அவருக்கு எந்த நன்மையும் கிடையாது. அது வெறும் பார்வைக்கு நபியுடைய சுன்னாவை செய்ததாக, நபியுடைய முறையை பின்பற்றினதாக இருந்தாலும் நோக்கம் அங்கே பிழைத்திருக்கிறது. நோக்கம் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இல்லை, நோக்கம் ஆகிரா இல்லை, உலகத்துடைய லாபங்கள், உலகத்துடைய முன்னேற்றங்கள், உலகத்திலே ஏதோ ஒரு பிரயோஜனமாக இருந்தால் எந்த நன்மையும் அவருக்கு கிடைக்க மாட்டார். எனவே முஸ்லிம்களாகிய எங்களுக்கு தான் இந்த தெளிவுகள் கொடுக்கப்படுகிறது, முஸ்லிம்களாகிய எங்களுக்கு தான் இந்த விளக்கங்கள் தெளிவாக விளங்குகிறது. எனவே மேலான சகோதரர்களே, உலக வாழ்க்கை சொற்பமானது. இந்த வாழக்கூடிய காலத்தில் ஒவ்வொரு நிலைமையிலையும் ஒவ்வொரு கட்டத்திலும் நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற முறையை அல்லாஹ் எங்களுக்கு சுட்டி காட்டி மறுமையில் அதனுடைய முழுமையான கூலிய, அதனுடைய முழுமையான வெற்றியை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். சகோதரர்களே, மனிதனுக்கு உலக வாழ்க்கையில ரெண்டு நிலைமை வருகிறது. ஒன்று கஷ்டமான நிலைமை, இன்னொன்று சந்தோஷமான நிலைமை. இந்த ரெண்டு விதமான நிலைமையும் மனிதன் ஒரு சோதனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மனிதன் அவனுக்குரிய ஒரு பரீட்சைக்குரிய ஒரு காலமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனா அந்த நேரத்துல அந்த வரக்கூடிய நிலைமைகள்ல எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற முறையை அவன் விளமாக்கல் அணுக வேண்டும், அந்த முறையை கேட்டுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை வைத்து அந்த முறை பிரகாரம் செயல்படுத்த வேண்டும். இப்படி வாழ்வதாக இருந்தால் அவன் எந்த நிலைமையில வாழ்ந்தாலும் அதை முறையாக வாழ்வான் என்றால் அவன் ஒரு அவுலியாவாக, அல்லாஹ்வுடைய ஒரு நேசராக, வலியாக மாறிவிடுவான். அவன் ஒரு முத்தகையாக மாறிவிடுவான். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு நெருக்கத்துக்குரிய அடியானாக மாறிவிடுவான். யாரிடத்துல அவனுடைய நிலைமைகள் அவன் விருப்பமான மாதிரி செய்து கொள்வானோ, அல்லது மனோ இச்சை பிரகாரம் செய்து கொள்வானோ, அல்லது அவனுடைய மக்கள் சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கன்றதுக்கு அவன் செயல்படுவானோ, அதுக்கு எந்த கூலியும் அல்லாஹ்விடத்துல கிடையாது. எனவே வாழ்க்கையுடைய நலவு கெடுதி இந்த ரெண்டு நிலைமையிலும் இதை பேணப்பட வேண்டும். மேலான சகோதரர் பெரியார்களே, இந்த அடிப்படையில மனிதனுக்கு மிகவும் ஒரு சோதனையான ஒரு நிலைமை தான். மனிதன் கவலையான கஷ்டமான வரக்கூடிய நிலைமைகள்ல மிகவும் ஒரு முக்கியமான ஒரு நிலம் தான் நோய் என்பது. மனிதனுக்கு நோய் வருவதை அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். நோய் என்பது அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் வைத்திருக்கிறான். அது அல்லாஹ்விடத்துல நெருக்கம் உள்ளவனுக்கும் நோய் வரும், அல்லாஹ்விடத்துல நெருக்கம் இல்லாதவனுக்கும் நோய் வரும். நோய் வருவது என்பது அது அல்லாஹ்வுடைய நெருக்கத்துக்குரிய அடையாளமும் அல்ல, நோய் வராமல் இருப்பது அல்லாஹ்வுடைய நெருக்கத்துக்குரிய அடையாளமும் அல்ல. சோதிக்கிறது என்பது, சோதனை என்பது அல்லாஹ் உலகத்துக்கு முடிவு செஞ்ச ஒரு விஷயம். எனவே அதில் நோய் என்பதும் ஒரு சோதனையாக இருக்கு. ஆனா இந்த நோய் வந்தால் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், இதை நாங்கள் தெளிவெடுத்துக் கொள்ளும். ஒரு நோய் வந்துவிட்டால் நோய் என்பது என்ன, அந்த நோய் எதனால் வருகிறது, எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய செயல்பாடுகள் எவ்வாறு அமைந்தால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் எங்களுக்கு கிடைக்கும், எப்பொழுது எவ்வாறு அமைந்தால் அல்லாஹ் எங்களுக்கு மௌத்துக்கு பின்னால் அதுக்கு கூலி தருவான், அதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்வோம். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, விரிவான விளக்கங்கள் இதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மிக சுருக்கமாக எங்களுக்கு விளங்கக்கூடிய ஒரு பாணியில, எங்களுக்கு விளங்கக்கூடிய ஒரு முறையில இந்த விஷயங்களை முன்வைக்கிறேன். என்ன நாங்க விளங்கணும், இத நோய் என்று ஒவ்வொரு ஒரு இடத்துல ஒவ்வொருவருடைய பார்வையில ஒரு டாக்டர் அவர்களுக்கு மத்தியில பார்த்தால் அவர்கள் வித்தியாசமாக ஒவ்வொரு கருத்தை சொல்வார்கள். சாதாரணமாக நாங்கள் பொதுப்படையான ஒரு அறிவிலே பொதுப்படையாக எடுத்துக்கொண்டால் நோய் என்பது உடல்ல வரக்கூடிய ஒரு வித்தியாசத்துக்கு சொல்றது. ஒரு மனிதனுக்கு நோய் என்பது உடல்ல வரக்கூடிய ஒரு வித்தியாசம், அது ஏதோ ஒரு வித்தியாசம் நடக்குது. அவனுடைய அன்றாட வாழ்க்கையில நடைமுறையா சாதாரணமா இருக்கக்கூடியதுக்கு வித்தியாசமான ஏதாவது ஒன்று வந்துவிட்டால் அவன் அதை சிந்திக்கிறான், இது தனக்கு ஏற்பட்ட ஒரு நோய் என்பதாக, ஒரு வருத்தம் என்பதாக, ஒரு கஷ்டம் என்பதாக. மேலான சகோதரர், இந்த நோய் எதனால உண்டாகுது நல்லாக விளங்கிக் கொள்ளணும். நாங்கள் பொதுப்படையாக மனிதர்கள் என்ற அமைப்புல நாங்கள் சிந்திக்க கூடாது இந்த நோயை. இந்த நோய் என்பத அல்லாஹ் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு சோதனை என்பதனால முஸ்லிம்களாகிய நாங்கள் இதை முதலாவது விளங்கணும். இது அல்லாஹ்வினால தரப்படக்கூடிய ஒரு சோதனை. இந்த நோயை தந்தது அல்லாஹ், இந்த நோயை தந்தது அல்லாஹ், இந்த நோயை சுகப்படுத்துறதும் அல்லாஹ். நோயை தந்ததும் அல்லாஹ் தான், நோயை சுகப்படுத்துறதும் அல்லாஹ் தான். இந்த ரெண்டும் எங்களோட உள்ளத்துல ஆணித்தரமா பதியப்படும். அதனுடைய மேலதிகமாக மேல் படித்த ஒரு படித்தரம் மேல நோயை தந்த அல்லாஹ் நோயை உண்டாகுவதற்கு சில காரணங்களை வைத்திருக்கிறான் உலகத்திலே. நோயை சுகப்படுத்துற அல்லாஹ் சுகப்படுத்துறதுக்கு சில காரணங்களை அமைத்து வைத்திருக்கிறான். எவ்வாறு ஒரு மனிதனுக்கு பசி வருகிறது, பசி என்பது வருகிறது, தாகம் வருகிறது, தூக்கம் வருகிறது, அன்றாடம் வரக்கூடிய ஒரு விடயம். எனவே இந்த வரக்கூடிய விடயத்தை அல்லாஹ் அதை தூக்கத்தை தருவோனும் அல்லாஹ், பசியை தருவோனும் அல்லாஹ், தாகத்தை தருவோனும் அல்லாஹ், எங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு தேவையை உண்டாக்குறவன் அல்லாஹ், அந்த தேவையிலிருந்து எங்களை பூர்த்தியாக்கி வைக்கிறதும் அல்லாஹ், பசியை போக்குறவன் அல்லாஹ், தாகத்தை போக்குறவன் அல்லாஹ், அந்த தூக்கத்தை இல்லாமல் ஆக்குறவன் அல்லாஹ். இதை நாங்கள் தெளிவாக விளக்குவோம். ஆனால் அது ஒரு படித்தரம். இந்த உலகம் அஸ்பாபுகள் என்று சொல்றோமே, காரண காரியங்களோட இப்படி நடந்தால் இப்படி நடக்கும் என்று ஒரு முறை அல்ல வச்சிருக்கிறார், ஒரு முறையை வச்சிருக்கார். இது ஒரு சோதனை தான், அது ஒரு தனி ஒரு சப்ஜெக்ட், தனி ஒரு விடயம். ஏன் இந்த காரண காரியங்கள் எல்லாம் வைத்திருக்கிறான் மனிதனுக்கு சோதனையா, அஸ்பாபுகள் ஏன் சோதனை என்ற ஒரு தனி சப்ஜெக்ட். நான் விஜயத்தை எடுக்கல. அல்லாஹ் உலகத்தை அப்படித்தான் வச்சிருக்கிறார். எனவே பசியை தருவதற்கு, பசி வருவதற்கு அல்லாஹ் காரணங்களை வைத்திருக்கிறார். அதிகமாக சிந்திக்கிறது, அதிகமாக வேலை செய்வது, உரிய நேரத்தில் சாப்பிடாமல் இருக்கிறது, உரிய நேரத்தில் சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிடலன்னா பசி வரும். இதே அல்லாஹ் காரணமாக அமைத்திருக்கிறார். ஆனா எல்லோருக்கும் இதுதான் காரணம். வேலை செய்யல எல்லோருக்கும் பசி வரும், சிந்திக்க எல்லோருக்கும் பசி வரும், உரிய நேரத்தில் சாப்பிட்டால் எல்லோருக்கும் பசி வரும். இப்படி அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் எல்லோருக்கும் ஒரே முறையை வைக்கல, ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் வித்தியாசமா வைத்திருக்கான். சுருக்கமாக விளங்குவதாக இருந்தால் காரணங்களை உண்டாக்குறது அல்லாஹ். எனவே அந்த காரணத்தின் மூலமா அந்த பசியை போக்குவதற்கு அல்லாஹ் என்ன செய்யறான், உணவை வைத்திருக்கிறான். உணவு சாப்பிடுவது அல்லாஹ் மனிதனுக்கு பசியை போக்குவதற்கு வைத்திருக்கிறான். தவிர பசி அதனால இல்லாமாகுமா? பசியை போக்குறது அல்லாஹ். வேளாண் சகோதரர்களே, நாங்கள் பார்க்கிறோம், அன்றாடம் பார்க்கிறோம், சிலர் காலையில ஒரு டீயை குடிச்சிட்டு போறாரு, அவருக்கு அந்த நாள் பகல் பூராவும் அவருக்கு எந்த ஒரு உணவும் இல்லாமல் மாலையில ஒரு டீயோட அல்லது மாலையில ஒரு சாதாரண ஒரு உணவோட போதுமாக்கிக் கொள்வார். அவருக்கு உணவு அல்லாஹ் அமைச்சது அவ்வளவுதான். இந்த லிமிட்டோட இவ்வளவோட அவருக்கு அந்த பசி அல்லாஹ் போக்குறான். இன்னொருவருக்கு ஒரு பிளேட் தேவைப்படுது, இன்னொருவருக்கு அதை விட கூடுதலாக தேவைப்படுது, இன்னொருவருக்கு அதை விட குறைவாக. இப்படி வித்தியாசமா நாங்க எங்களை ஒவ்வொருத்தரையும் எங்களோட சூழ உள்ளவங்களை யோசனை பண்ணி பார்த்தா ஏன் பசி வருகிறது, பசி வரத்துக்குரிய காரணங்கள் ஏன் வித்தியாசப்படுகிறது, பசி போகிறதுக்குரிய காரணங்கள் ஏன் வித்தியாசப்படுகிறது? தந்தவன் அல்லாஹ், எடுக்கிறவன் பசியை போக்குறவன் அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹுவ அஷ்பஅனா. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அவன் எப்படிப்பட்டவன்? அஷ்பஅனா, எங்களுடைய பசியை போக்கினான். எங்களுடைய பசியை போக்கினான். போக்குற பசியை போக்கக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்கிறது? அல்லாஹ்கிட்ட. எனவே இது ஒரு விரிவான ஒரு விடயத்தை சுருக்கமா சொல்றேன். இதே போலத்தான் நோயை தருபவன் அல்லாஹ், நோய்க்குரிய சுகத்தை தருபவனும் அல்லாஹ் தான். ஆனா அதற்குரிய காரணங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார். காரணங்கள் வைக்கக்கூடிய நேரத்துல ஆளை பொறுத்து, அவருடைய உடலை பொறுத்து, அவர் இருக்கக்கூடிய சூழலை பொறுத்து, அவருடைய பல விஷயங்களை பொறுத்து அங்கே நோய் வருவதற்குரிய காரணங்களும் நோய்க்குரிய சுகத்துக்குரிய காரணங்களும் வேறுபடும். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, எனவே முதலாவது நாங்க விளங்கணும், நோயை தருபவன் அல்லாஹ், நோயை சுகப்படுத்துறவன் அல்லாஹ், நோயை தருவதற்கும் நோய் சுகப்படுத்துவதற்கும் சில காரணங்களை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான். பொதுப்படையாக பொதுவான அமைப்புல சொல்லக்கூடிய காரணங்கள் தான், ஒரு மனிதனுக்கு நோய் வருவதாக இருந்தால் மூன்று காரணங்களால நோய் வரும். மூன்று காரணங்கள். ஒன்று, அவன் அன்றாடம் செய்யக்கூடிய காரியங்கள் செயல்பாடுகள் இதுல ஏதாவது கூடுதலாக அல்லது குறைவாக செய்துவிட்டால், நாளாந்தம் அவனுடைய டெய்லி ஆக்டிவிட்டிஸ், நாளாந்தம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் இதுல ஏதாவது கூடு செஞ்சிட்டா அல்லது குறைவாக செஞ்சிட்டா அவனுக்கு நோய் ஏற்படும். இரண்டாவது, அவனுடைய உண்ணக்கூடிய உணவுகள், அவனுடைய உடலுக்குள்ள போகக்கூடிய உணவுகள்ல ஏற்படக்கூடிய வித்தியாசங்கள், நாளாந்தம் உண்ணக்கூடிய உணவுகள் போக வித்தியாசமான ஏதாவது ஒரு உணவு போயிட்டா அல்லது ஏதாவது ஒரு பானம் போயிட்டா உடலுக்குள்ள போயினா இதனால நோயுண்டாகுது. மூன்றாவது, கிளைமேட் சூழ்நிலை, அதாவது என்வாயன்மெண்ட், சூழல் மாறுறதுனால, கிளைமேட் வித்தியாசமாகிறதுனால நோயுண்டாகுது. இது பொதுப்படையாக வரக்கூடிய மூன்று காரணங்கள். இது அல்லாத இன்னும் சிலது காயங்கள் வெட்டுகள் இப்படி இப்படி அது 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 வேற எடிஷனலாக சொல்றது. இது பொதுப்படையா ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய நோய், உடலுக்கு வரக்கூடிய நோய்கள். மேலான சகோதர இதை நாங்கள் எல்லோரும் பொதுவாகவே ஏற்றுக்கொள்வோம். இன்னொரு காரணம் இருக்குது, இது கண்ணுக்கு விளங்கக்கூடிய காரணம். நோய் ஏற்பட்டது கண்ணுக்கு விளங்கக்கூடிய ஒரு காரணம். இன்னொரு காரணம் இருக்குது, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கண்களுக்கு புலன்களுக்கு விளங்காதது. இந்த ஐம்புலங்கள் இருக்குது, இந்த ஐம்புலங்களுக்கு விளங்காத இன்னொரு காரணத்தை அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். குர்ஆன் சொல்லுது அது என்னண்டா, கண்ணூர், சூனியம், ஜிங்கள், இப்படியான சில ஏற்பாடுகளால அசராத்துகளால ஏற்படக்கூடிய காரணம். மேலான சகோதரர்களே, நாங்கள் நிதானமாக சிந்திச்சு கொள்ளணும். நான் இந்த விஷயத்த விரிவாக பேசுறதுக்கு இல்லாத சில அடிப்படையான விஷயங்களை விளங்கிக் கொள்ளணும். வார்த்தைகள், குர்ஆனுடைய வார்த்தைகள், ஹதீஸ்ல வந்திருக்கக்கூடிய வார்த்தைகள், அதனுடைய விளக்கத்தை நாங்கள் அந்த பாஷையில விளங்குவோம். குர்ஆனுடைய ஹதீஸுடைய வார்த்தைகள் அந்த பாஷையில விளங்கினாதான் அதை நாம விளங்கும். அதுக்கு வேற மொழிபெயர்ப்போல் எடுத்துக்கொள்வோம், டிரான்ஸ்லேஷனை வச்சு எடுத்துக்கொள்வோம். அந்த மொழிபெயர்ப்புல என்ன தந்தாலும் அது சரியான விளக்கம் அல்ல. இது குர்ஆனுக்குரிய தஃப்ஸீரோ குர்ஆனுக்குரிய விளக்கமோ இல்ல. ஏன் சொல்றேன்டா, இந்த நான் சொன்னது கண்ணுக்கு விளங்காத இந்த புலன்களுக்கு படாத இந்த நோய் வரக்கூடிய காரணங்கள் இருக்கிறது. சூனியமாக இருக்கலாம், கண்ணூராக இருக்கலாம், ஜிங்களுடைய அசராத்துகள், பார்வைகள், பல பல காரணங்களால் வரக்கூடிய நோய்களாக இருக்கலாம். இவைகள் குர்ஆனுல ஹதீஸ்ல தெளிவாக பதியப்பட்ட விஷயங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில மிக தெளிவாக வந்த விடயங்கள். எனவே இதற்கு கருத்து சொல்ல போக்கல, வேற வேற மொழிபெயர்ப்புகள்ல இந்த வார்த்தைகளுக்கு வேற வேற மொழிபெயர்த்துட்டால் அதற்கு வேற கருத்து கொடுக்கிறதுனால இந்த குர்ஆன்ல ஹதீஸ்ல உறுதியான சொல்லப்பட்ட விடயங்கள்ல இந்த மாற்றமும் உண்டாக மாட்டாங்க. உதாரணத்துக்கு சூனியத்துக்கு இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தால் மெஜிக் என்றாங்க. சூனியத்துக்கு செஹர் என்ற அரபு பதார்த்தம், அது அரபு வார்த்தைக்கு அது இங்கிலீஷ்ல நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா மெஜிக் என்ற வார்த்தையை பாவிக்கிறாங்க. மேலான சகோதரே, மெஜிக் என்ற வார்த்தையை நாங்க எங்க பார்வைக்கு எங்கட சாதாரண பொதுவான சிந்தனைக்கு போனா அது ஒரு கண் கட்டி வித்த இவ்வளவுதான் நாங்க விளங்கிக்கிறோம். ஆனா ஒரு மெஜிஷியன், ஒரு அதாவது அந்த மெஜிக் செய்யக்கூடியவர் எப்படிப்பட்ட வித்தைகளை கையாள்றார் அதுக்கு வேற தனியாக விளங்க வேண்டியிருக்கிறது. மேலான சகோதரி, எனவே இந்த சிஹர் என்ற வார்த்தைக்கு வெறும் மெஜிக் என்ற வேர்ட மீனிங் கொடுத்துட்டு அது ஒரு மெஜிக் தானே, அது ஒரு கண் கட்டி வித்த தானே என்று குர்ஆன் இருக்கக்கூடிய சிஹர் என்ற சூனியத்தை மொத்தமாக மறுத்து அது வேற கருத்துகள் கொடுக்கிற என்பது குர்ஆனுக்கு செய்யக்கூடிய தப்பான விளக்கமாக இருக்கு. எனவே நான் அதை விரிவாக பேசுறதுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அதை விரிவாக பேசுவோம். எனவே நோய் ஏற்படுவதற்கு கண்களுக்கு புலன்களுக்கு விளங்காத இன்னொரு காரணம் தான் சூனியம், கண்ணூர், ஜிங்களுடைய அசராத்துகள். இந்த ரெண்டு விதமான நோய்களுக்கும் குர்ஆன்ல இந்த ரெண்டு விதமான நோயுடைய அடிப்படைகளையும் சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆன் இந்த விரிவான விளக்கங்களை சுருக்கமா சில வார்த்தைகளை சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. இந்த வெறுமனே நோய் வரக்கூடிய விடயத்தை மட்டும் சொல்லாம அந்த நோய்க்குரிய ஷிஃபா, நோய்க்குரிய சுகத்துக்குரிய வழியும் சொல்லப்பட்டிருக்கு. நோய்க்கு எதனால மருந்து செய்யலாம்? மேலான சகோதரர் தெரியாதுங்களே, சூனியத்தோட கண்ணூர், கண் திருஷ்டி, அதே போல ஜிங்கள், இவைகளால ஏற்படக்கூடிய நோய்கள், அதற்குரிய மருத்துவம் என்பது அது பேசுறதாக தனியோட கொத்துவா தேவைப்படும். அதை இன்ஷா அல்லாஹ் நாங்க இன்னொரு தடவைக்கு பார்ப்போம். சூனியம் இவைகளால உடலுக்கு வெளிரங்கமாக ஏற்படக்கூடிய நோய்கள், வெளிரங்கமாக உடலுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் இவக்குரிய ஷிஃபா, இதற்குரிய சுகம். அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா அதற்கும் ரெண்டு விதமான முறைகளை சொல்லியிருக்கிறார். ரெண்டு விதமான முறை குர்ஆன் ரெண்டு விதமான அடிப்படைகளை சொல்லி காட்டும். ஒன்று, கண்களுக்கு புலன்களுக்கு விளங்கவில்லை உணர்வில்லை அப்படியான சில வார்த்தைகளை கொண்டு ஷிஃபாக்குரிய வார்த்தைகள், ஷிஃபா செய்தது, நோய்க்கு சிபா நிவாரணம் செய்தது, சுகம் மருந்து செய்தது, ட்ரீட்மெண்ட் பண்றது. சுருக்கமா சொல்றதா, குர்ஆனுடைய ஆயத்துகள் ஹதீஸ்ல வந்திருக்கக்கூடிய துஆக்கள், அல்லாஹ்வுடன் ஷிர்க் கலக்கப்படாத துஆக்கள், இப்படியான வார்த்தைகள் துஆக்களை கொண்டு குர்ஆனுடைய ஆயத்துகள் ஹதீஸ்ல வந்த துஆக்கள், வேற ஷிர்க் இல்லாத துஆக்கள், இவைகளை கொண்டும் எங்களுக்கு வெளிரங்கமாக வரக்கூடிய நோய்களுக்கு ஷிஃபாவாக அமையும், அதுக்குரிய சுகம் கிடைக்கும். ஹதீஸ்ல வந்திருக்குது, தெளிவாக இருக்குது. உதாரணத்துக்கு மேலான சகோதரே, பொதுவாக மிகவும் சரியான ரிவாயத்துல வந்தது தான் சூரத்துல் ஃபாத்திஹா. எல்லா நோய்களுக்கும் மருந்து, எல்லா விதமான நோய்களுக்கும் சூரத்துல் ஃபாத்திஹாவை மருந்து செய்யலாம். அதற்குரிய சில மெத்தடுகள், முறைகளை உலமாக்கள் அனுபவ ரீதியாக குர்ஆன்ல அந்த ஹதீஸ்ல அப்படி ஒரு முறையென்று வந்தில்லை, இவ்வளவு நேரம் ஓதுங்க, இத்தனை நம்பர் இவ்வளவு ஓதுங்க என்றெல்லாம் இல்ல. அனுபவத்துல பிராக்டிக்கலி அவங்க செஞ்சு பார்த்து சொல்றாங்க, இப்படி ஒரு முறையை கையாளுவீங்கன்னா. உதாரணமாக ஒரு முறை இருக்குது, ஏழு தடவை சூரத்துல் ஃபாத்திஹாவை நோயுள்ள இடத்துல நீங்க கைய வச்சு ஏழு தடவை ஓதுனீங்கன்னா உங்களோட நோய் சுகமாகிடும். அனுபவத்துல அதை செய்யறாங்க, செஞ்சவங்க பலன் கண்டிருக்கிறாங்க. இன்னொரு முறைக்கு 40 நாட்கள் 41 தடவை சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி வந்தால் அது ஷிஃபா இருக்குது. இது குர்ஆனுடைய ஆயத்துகள். இன்னொன்று தான் சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ். இந்த ரெண்டு சூராவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ரெண்டு சூராவும் இறங்குறதுக்கு முன்னால எத்தனையோ துஆக்கள் ஓதி வந்தாங்க. இப்ப இந்த ரெண்டு சூறாவும் இறங்கிச்சோ, எல்லா துஆக்களை விட்டுட்டு இந்த ரெண்டு சூறாவையும் ஓதினாங்க என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம் என்றா, தன்னுடைய நோய்க்குரிய சுகத்துக்காக வேண்டி கேட்கக்கூடிய அந்த துஆக்கள் எல்லாத்துடைய உள்ளடக்கமும் இந்த சூரத்துல் சூரத்துல் ஃபலக்ல குல்லாவுது பிரபில் ஃபலக் குல்லாவுது பிரபின் நாஸ்ல இருக்கு. அந்த குர்ஆனுடைய அந்த சூறாக்களுடைய தர்ஜமா எடுத்து பாரு, குர்ஆனுடைய அந்த சூறாக்களுடைய ரெண்டுடைய மீனிங் எடுத்து பார்த்தா, சூரத்துல் ஃபலக்ல வெளிரங்கமான கெடிலிகளை விட்டும், குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் வமின் ஷர்ரி காஸிகின் இதா வகப் வமின் ஷர்ரி நஃபாஸாதி ஃபில் உகத் வமின் ஷர்ரி ஹாஸிதின் இதா ஹஸத் என்ற இந்த அஞ்சு ஆயத்திலேயும் வெளிரங்கமாக ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய நோய்கள் கெடிலிகள் பிரச்சனைகளை பத்தி அங்க அதிலிருந்து பாதுகாப்பு அல்லாஹ் இடத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஆயத்துகள் உள்ளடங்கி. அதுல சொல்லப்படக்கூடிய அந்த ஆறு ஆயத்திலே மனிதனுக்கு உள்ளத்துல சிந்தனையில வரக்கூடிய சோதனைகள் நோய்கள் பிரச்சனைகளை பத்தி அதிலிருந்து பாதுகாப்பு அங்கே இருக்கு. தர்ஜமாக எடுத்து பார்த்தா நீங்க தெளிவாக விளங்கும். எனவே இப்படியான சூராக்கள் துஆக்கள் இருக்கிறது. அஸ்அலுல்லாஹ் அலஅதீம் ரப்பல் ஆஷில் அதீம் ஐயஷ்ஃபியத் என்று ஏழு தடவை ஓதுங்க. பிஸ்மில்லாஹி துர்பது அர்லினா பிரீகதி பாதினா லீஷ்வா சகீமுனா பிஇஸ்னி ரப்பினா என்ற துஆ இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காயம் ஏற்பட்டா அந்த காயத்தின் இடத்துல மண்ணை கொஞ்சம் எடுத்து அந்த காயத்துக்கு மேல வச்சு கொஞ்சம் உமிழ்நீர் பட்டு மண்ணை தொட்டு அந்த காயத்துக்கு மேல வச்சு இந்த துஆவை ஏழு தடவை ஓதுங்க. இப்படி பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அஊது பிஇஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்தி மின் ஷர்ரி மா அஜிது வ ஹுவா ஹாஸில் இப்படியான துஆக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்ல வந்திருக்கு. இவைகள் உடல்ல ஏற்படக்கூடிய நோய்களுக்கு ஷிஃபாவாக இருக்கு. இப்போ ஒரு கேள்வி வரலாம், இது எங்களுக்கு வரும்பா அப்படி என்று ஏதாவது நடக்கலாமா, ஷிஃபா ஒன்று உண்டாகுமா? நாங்க பழகிக்கிறது மருந்துண்ட போட்டா கழுத்தா குடிச்சம் என்றால் நல்ல விளங்குது, வித்தியாசம் விளங்குது, இப்படி வெறும் ஊதுறதுனால ஓதி ஊதுறதுனால இப்படி ஏதாவது சுகம் கிடைக்குமா என்று அப்படியும் சிந்தனையில் இருக்குது இந்த காலத்து. இந்த விஷயமாக ஒரு ஒரு நாட்டில் ஒரு ஒரு முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி ஒன்றில் ஒரு ஒரு லெக்சரர், முஸ்லீம் அல்லாத ஒரு லெக்சரர், அவர் லெக்சர் பண்ணி கொண்டு போகக்கூடிய அவர் ஒரு கருத்தை முன் வச்சார். இப்படியான ஒரு கருத்து, இப்படி இந்த ஓதி ஊதுறாங்க, ஊதுறதுனால ஏதாவது உடல்ல மாற்றம் உண்டாகுமா, வெறும் காத்து தானே அது உடல்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குமான்னு ஒரு வார்த்தையை கேட்டார். மாணவர்கள் இருந்தாங்க, அதில் ஒரு முஸ்லீம் மாணவர் எழுப்பினார், எழுப்பினார், சார் நான் இந்த விஷயத்தை நான் உதாரணமாக விளங்கப்படுத்தேன், எனக்கு நீங்க அனுமதி தாரீங்களா? அத சார் அனுமதி கொடுத்தார். இவர் என்ன செஞ்சார், முதலாவது எடுத்தெடுப்புல அந்த மாஸ்டருக்கு மிக மோசமான முறையில் திட்ட ஆரம்பிச்சார். கடுமையான வார்த்தைகள், பாரமான வார்த்தைகளை கொண்டு திட்ட ஆரம்பிச்சார். எந்த அளவுக்கு திட்டினார்னா, எந்த அளவுக்கு ஏசினார்டா, அந்த மாஸ்டர் முகம் அப்படியே சிவக்க ஆரம்பிச்சது. எந்த அளவுக்கு பக்கத்தில் உள்ள மாணவர்கள் கூட கோபத்தில் எழுந்துட்டாங்க, இந்த மாணவரோட இந்த எங்க சாருக்கு இப்படி மோசமான வார்த்தைகளை கொண்டு ஏசினாரே என்று. இப்ப உடனே கொஞ்ச நேரம் நேசிட்டு அந்த மாணவர் என்ன செஞ்சாரு, விளங்கிட்டாரு மாஸ்டர் இப்ப கடும் கோபத்தில் இருக்கிறார் என்று உடனே அதை நிப்பாட்டிட்டு சொன்னார், மாஸ்டர் அமைதியாகுங்க, நான் இப்ப உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு தான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு சொன்ன செஞ்சேன் என்று சொல்லிட்டு சொல்றாரு. நான் சில வார்த்தைகள் தான் பாவிச்சேன், நான் சில வார்த்தைகளை பாவிச்சேன், உங்களோட உடல்ல எப்படியோ வித்தியாசங்கள் உண்டா, எத்தனையோ வித்தியாசங்கள் உண்டாயிருக்கு. அது வெறும் உங்களோட உடல்ல மட்டும் இல்ல, உங்களோட உடல்ல ரத்த ஓட்டம் வித்தியாசம் ஆயிட்டு, உடல்ல ஹார்ட் பீட் பெரிய ஆயிட்டு, முகத்துல நிறம் வித்தியாசம் ஆயிட்டு, உடலோட உறுப்புகளோட அசைவுல வித்தியாசம் ஏற்பட்டுட்டு, உங்களுக்கு மட்டும் இல்ல, நான் உங்களுக்கு தான் சொன்னேன், ஆனா அதை கேட்டுக்கொண்டு இந்த பக்கத்துல உள்ள மாணவர்கள உடல்ல கூட வித்தியாசங்கள் ஏற்பட்டுது. இது வெறும் வார்த்தை தானே, வெறும் காத்து தானே, இதுக்கு என்ன இருக்குது என்று கேட்டுட்டு அவர் சொன்னாரு. அந்த மாணவர் சொல்லி காட்டினாரு, இந்த வார்த்தை வெறும் வார்த்தை என்றாலும் அந்த காத்தின் மூலமாக வெளிப்படக்கூடிய தன்மைக்கு ஒரு அல்லாஹ் ஒரு அசரை வைத்திருக்கிறான், ஒரு தன்மையை வைத்திருக்கிறான். இது உதாரணம் சொல்லி காட்டிட்டு சொன்னாரு. இது வெறும் எங்கட வார்த்தை, இது வெறும் என்னோட வார்த்தையிலே இப்படி உடல்ல மாற்றம் உண்டாகுதுண்டா? அல்லாஹுடைய கலாம், ரசூலுல்லாஹுடைய கலாம், அல்லாஹுடைய வார்த்தை, ரசூலுல்லாஹுடைய வார்த்தை, அது தனி சக்தி வாய்ந்தது. இவைகளை சொல்றதுனால ஊதுறதுனால இவைகளால உடல்ல மாற்றம் ஏற்படாமல் இருக்குமா சொன்னதோட அந்த மாஸ்டர் உணர்ந்துட்டான். சிம்பிளான சாதாரண ஒரு எங்க எல்லோருக்கும் விளங்குறதுக்கு ஒரு சாதாரணமான ஒரு பதில் தான். மேலான சகோதரர்களே, எனவே என்ன சொல்ல வரண்டா, உடல்ல ஏற்படக்கூடிய நோய்களுக்கு ஷிஃபாவுக்கு குர்ஆனுடைய ஆயத்துகள், ஹதீஸ்ல வந்த துஆக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷிர்க் கலக்கார ஷிர்க் இல்லாத துஆக்களும் இதுல உண்டுபடலாம். இப்படியான துஆக்களை கொண்டு ஷிஃபா இருக்குது. அது இன்னொரு விஷயத்த நான் சொல்லிக்கொள்ள விரும்புறேன். இன்னைக்கு நாங்க இந்த அதாவது எங்க வளமையில் இருக்கக்கூடிய ஒன்றுதான் மஸ்ஜிதுகளையும் காணலாம். இந்த மன்சில், மன்சில் என்ற பேர்ல குர்ஆனுடைய ஆயத்துடைய சில தொகுப்புகள், குர்ஆனுடைய ஆயத்துகள் ஒரு தொகுக்கப்பட்டது. இது இப்னு மாஜால வரக்கூடிய ஒரு ரிவாயத். மேலான சகோதரர்களே, அந்த ஹதீஸ் ஆய்வு செஞ்ச வகையில ஒரே ஒரு ராவி, ஒரே ஒரு அறிவிப்பாளர் தான் அதுல மிக பலஹீனமானவராக இருக்கிறார். அந்த ஒரு ராவியின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் பலஹீனமான ஹதீஸாக கருதப்படுது. அப்படி இல்ல, மற்ற எல்லா ராவிமார்களும் ஆதாரம் உள்ள உறுதியான அறிவிப்பாளர்கள். ஆனா உலமாக்கள் சொல்றாங்க, இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட குர்ஆனுடைய ஆயத்துகள் சூரத்துல் பக்கரா, சூரத்துல் ஃபாத்திஹா, பக்கரா, இதேபோல ஆலே இம்ரான், இப்படி சில முக்கியமான சூராக்களை வரக்கூடிய இந்த ஆயத்துகள், இவைகள் வேறு வேறு ஹதீஸ்களின் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய சிறப்புகள் வேற வேறு ஹதீஸ்களின் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஆயத்துகள் ஷிஃபாவுக்கு, நோய்க்கு ஷிஃபாவாக ஓதுறதுக்கு மிகவும் பலன் உள்ளது, பிரயோஜனம் உள்ளதுன்னு சொல்றாங்க. எனவே நாங்கள் மேலான சகோதரி இப்படிப்பட்ட சூறாக்களை ஓதி ஓதி அந்த ஆயத்துகளின் மூலமாக அந்த எங்களை தண்ணிகள் ஓதி ஓதி எங்களுக்கு ஊதி கொள்றது, அல்லது நாங்கள் ஓதி அதை மற்றவர்களுக்கு ஊதி கொடுக்கிறது, அல்லது மற்றவர்களுடைய முகத்துல தெளிக்கிறது, மற்றவர்களுக்கு ஊதுறது, பல அமைப்புகள் சொல்லப்பட்டது. ஆனால் சுருக்கமாக விளங்குவதாக இருந்தால் குர்ஆனுடைய ஆயத்தாக இருக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லப்பட்ட துஆக்களாக இருக்கணும், அல்லது ஷிர்க் கலக்கப்படாத துஆக்களாக, ஷிர்க் இல்லாத துஆக்களாக இருக்கணும். இப்படி இருந்தால் அது எந்த துஆவாக, எந்த குர்ஆனுடைய ஆயத்தாக இருந்தாலும் ஷிஃபா தரும். குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉம் வ ரஹ்மதுல் லில் முஃமினீன். குர்ஆன்ல நாங்கள் ஷிஃபா, அல்லாஹு அதாவது நோய்க்குரிய நிவாரணத்துக்கும் அருளாகவும் சில ஆயத்துகளை, சில விடயங்களை நாங்கள் இறக்கி வைத்திருக்கிறோம். வலா யஸீது ظாலிமீன இல்லா கஃபாரா, அநியாயக்காரர்களுக்கு இந்த குர்ஆன் வலி நஷ்டத்தை தான் அதிகரிக்கும். எனவே இதை ஓதக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு மிகப்பெரிய மிக முக்கியமாக தேவை நம்பிக்கை என்பது மிக அடிப்படையாக தேவை. ரெண்டாவது விஷயம், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நோய்க்குரிய ஷிஃபாவுக்குரிய இந்த இரண்டாவது தான் நாங்கள் இன்றைக்கு பொதுவாக பாதிக்கக்கூடிய வெளிரங்கமான பொருட்கள், மருந்து என்று சொல்றோமே, மருந்து. இந்த மருந்து அல்லாஹ் ஷிஃபாவுக்கு வச்சது. ஒரு சஹாபி வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்டாங்க, இப்ப நீங்க எங்களுக்கு அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இந்த இப்படியான விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு சொல்லிக்கிறீங்க, அயுனினா அனிதவா, நாங்க மருந்து எல்லாம் விட்டு போட்டுட்டு நாங்க இருக்கவா, மருந்து எல்லாம் விட்டுடுவா? இன்னைக்கு சிலர் கேட்கிற கேள்வி, மருந்து எல்லாம் தேவையில்லையே, அல்லாஹ்வுடைய தவக்குள் இருந்துட்டா மருந்து தேவையில்லையே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடாவம் மருந்து செய்யுங்க, ஒவ்வொரு நோய்க்கும் அல்லாஹ் மருந்து வச்சிருக்கிறான், ஒவ்வொரு நோய்க்கும் அல்லாஹ் மருந்து. மிக விரிவான ஹதீஸ்ல பல வார்த்தைகள் வந்திருக்கு, சுருக்கமா இந்த வார்த்தை வந்திருக்கு. எனவே மருந்து பாவிக்கிற என்பது நபியுடைய வழிமுறையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்தி தந்த ஒரு முறை. ஆனா எனக்குள்ள பிரச்சனை என்னண்டா, இப்ப நாங்க பாவிக்கிற மருந்த எப்படி பாவிக்கிறது, என்ன மருந்த பாவிக்கிறது, எதை செலக்ட் பண்றது? எங்கள் நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்க மருந்து என்று பாவிக்கிறது அஞ்சு விதமான மருத்துவம் இருக்கு. ஒன்று இங்கிலீஷ் மெடிசின், ஆயுர்வேதிக், ஹோமியோபதி, யுனானி, அடுத்தது அக்யூபஞ்சர் சொல்லுவாங்க. இந்த இப்ப புதுசா தெரப்பிகள் வந்திருக்கு, சில தெரப்பிஸ் ஒவ்வொரு விதமான தெரப்பி வந்திருக்கு. இப்ப இந்த இந்த மருத்துவ முறை இருக்குது, இது உலக நடைமுறையில காலங்களுக்கு காலங்கள், சில சிலருக்கு 100 ஆண்டுகள் இருக்குது, சிலருக்கு 1000 ஆண்டுகள் பழையது இருக்குது, சில 2000-3000 ஆண்டுகள் பழையதிலிருந்து மருத்துவ முறைகள் இருக்கு. யூனானிக்கு 3000 வருடம் பழச்சிருக்கு. இப்படி மருத்துவத்துடைய வரலாறுகள் அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் இருக்குது, அந்தந்த மருத்துவம் அதுக்கு இருந்து கொண்டே இருக்கு. மேலான சகோதரர்களே, என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த இடத்துல அந்த மருத்துவங்களை பத்தி பேச வரல. அதுல எக்ஸ்பர்ட் ஆனவங்க தான், அதுல நிபுணத்துவம் பெற்றவர்கள் தான் அந்த இதுல பேசுவோம். ஆலிம் என்ற வகையில குர்ஆன் ஹதீஸ விளங்கிருக்கிறோம் என்ற வகையில குர்ஆன் ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன மருத்துவம் என்ன, அப்பின் நபவியன்னு இன்னைக்கு பிரபல்யமா பேசப்படக்கூடிய நபித்துவ மருத்துவம் என்றது என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன மருத்துவம் என்ன, அதன் மூலமா எவ்வளவு ஷிஃபாவுகளுக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்றதை தான் நான் பேசுவேன். ஏன்னா மேலான சகோதரே, ஒவ்வொருவருடைய உடல், நான் ஆரம்பத்துல சொன்னது தான், ஒவ்வொருவருடைய உடலை பொறுத்து வித்தியாசமாக நோய் உண்டாகிறதுக்குரிய காரணங்களும் இருக்குது, அல்லாஹ் வச்சிருக்கிறான், நோய்க்குரிய சுகத்துக்குரிய காரணத்தை வச்சிருக்கிறான். எனவே அந்த உடலுக்கு நோய் வருவதற்குரிய காரணத்தை அல்லாஹ் எதை வச்சிருக்கிறானோ அது ஆளுக்கு ஆள் வித்தியாசம். எனவே நான் முதலாவது இனம் காணோனும் ஏன் உடலுக்கு எதனால நோய் வரும் பார்க்குது, ஏன் உடலுக்கு எதனால நோய்க்குரிய ஷிஃபா இருக்கு. எனவே நான் எனக்கு சொல்ல முடியாது இந்த மருத்துவம் தான் சரி, இது மட்டும் தான் சரி, இது மட்டும் தான் இது பிழையானது என்று எங்களுக்கு சொல்ல முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மருத்துவத்துடைய விஷயத்துல கொஞ்சம் ஒரு விரிவான ஒரு அனுமதியை தந்திருக்கிறான், ஒரு சலுகையை தந்திருக்கிறான். சஹாபாக்கள்ல வைத்தியர்கள முஸ்லிம் வைத்தியர்களை தெரிவு செய்திருக்கிறாங்க, முஸ்லிம் அல்லாத வைத்தியர்களும் சில நேரங்களில் வந்திருக்கிறாங்க, மருத்துவத்துக்காக வந்திருக்கிறாங்க, ரசூலுல்லா அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. எனவே இன்றைக்குள்ள உலமாக்கல்களுக்கு தெளிவாக சொல்றதுதான், முதலாவது நீங்க ஒரு வைத்தியரை தெரிவு செய்வதாக இருந்தால், ஒரு முஸ்லிம் ஒரு ஆணாக இருந்தால், ஒரு ஆணாக இருந்தால் முஸ்லிம் ஆண் டாக்டர், இல்ல ஒரு முஸ்லிம் பெண் முஸ்லிம் முஸ்லிம் அல்லாத ஒரு ஆண் டாக்டர், அப்படி இல்ல முஸ்லிம் பெண் டாக்டர், அப்படி இல்ல முஸ்லிம் அல்லாத பெண் டாக்டர். ஒரு பெண்ணாக இருந்தால் முதலாவது முஸ்லிம் பெண் டாக்டர், அல்லது இரண்டாவது முஸ்லிம் அல்லாத பெண் டாக்டர், மூணாவதாக முஸ்லிமான ஆண் டாக்டர், அப்படியும் இல்லைன்னா முஸ்லிம் அல்லாத ஆண் டாக்டர். இந்த தர்த்தீப இந்த முறைய உலமாக்கள் எங்களுக்கு அழகான முறை செஞ்சுட்டாங்க. எனவே இந்த முறையில தான் நாங்க மருத்துவத்துக்கு நாங்க முன் வரணும். அந்த அடிப்படையில மேலான சகோதரர்களே, மருத்துவம் என்றதுல நான் இந்த மருத்துவ முறைகள், நான் ஆரம்பத்தில் சொன்ன இந்த 5 முறைகளும் இருக்கு எங்க நாட்டில் உள்ள, இந்த முறைகளை பத்தி நான் பேச வரல. திப்புன் நபதி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ மருத்துவங்களை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார், வைத்தியத்துக்குரிய அழகான முறைகள். குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல வந்திருக்கிறது, இவைகள் தான் அசலானது. மேலான சகோதரர்களே, அறிவு என்றது ரெண்டு விதம், ஒன்று வந்து அனுபவத்தால் வந்தது, அதுதான் அதிகமாக இன்றைக்கு பாதிக்கப்படக்கூடியது பயன்படுத்தப்படக்கூடியது. இன்னொன்று இருக்கிறது முடிவானது உறுதியானது, அதில் அனுபவங்களோ அதாவது மாற்றங்களோ ஏற்பட முடியாதது. அனுபவத்தில் வரக்கூடியது காலத்துக்கு காலம் வித்தியாசமாகவும், அவைகளில் தன்மை வித்தியாசமாகவும், முறைகள் வித்தியாசமாகவும், ஆனால் உறுதியான விடயம் அது எப்பயும் வித்தியாசமாகறதில்லை. இன்றைக்கு உலகத்தில் உள்ள 195 விதமான அறிவுகள் அனுபவத்தோடு சம்பந்தப்பட்டது, அது ஆய்வு செஞ்சு பார்க்கலாம். குர்ஆன்ல உள்ளதும் ஹதீஸ்ல உள்ளதும் அது வஹீ மூலமாக அல்லாஹ்விடம் வந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உலகத்தை படைக்கிறது 50,000 வருஷத்துக்கு முன்னால முடிவாக செஞ்ச விடயங்கள் தான் இவைகள். எனவே அதுல எந்த மாற்றமும் இல்லை. அந்த காலத்துல ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல எந்த மருத்துவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களோ அந்த மருத்துவம் இன்றைக்கும் பலன் அளிக்கும். இது நாங்கள் உறுதியாக விளங்கிக் கொள்ளணும், இதை நாங்க தெளிவாக்கிக் கொள்ளணும். எனவே இந்த அடிப்படையில கரிஞ்சீரகம் என்பது ஒரு முக்கியமான ஒரு நோய், நோய்க்குரிய ஷிஃபா மருத்துவத்துக்குரிய மிக முக்கியமான ஒன்று அடிப்படையான. எனவே இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹி முஸ்லிம்ல வரக்கூடியது, மௌத்த தவிர எல்லாத்துக்கும் மருந்து, மௌத்த தவிர எல்லாத்துக்கும் மருந்துன்னு சொன்னாங்க. மேலான சகோதரர்களே, இன்றைக்கான ஆராய்ச்சி செய்யலாம், எங்களுக்கு ஆய்வுகள் முக்கியம் இல்ல. ஆய்வை நாங்க நம்பி இந்த கரிஞ்சீரத்தை பாதிக்கிறதோ பாதிக்காமிக்கிறதோ இல்ல, நாங்க நபியுடைய சுன்னா என்ற வகையில நாங்க அதை பாதிப்போம். ஆனா நாங்க விளங்கிக் கொள்ளணும், கரிஞ்சீரகம் என்பது இன்றைக்கு ஆய்வின் மூலமாக முன்வைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட அதனுடைய அதாவது நோய் தடுப்பு சக்தி, நோய் தடுப்பு சக்தி கிட்டத்தட்ட 100-க்கு 300 அதில் சக்தி உள்ளதாக இருக்கும். 100-க்கு 300 அது ஆய்வு செஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட 200 நோயாளிகள், இரண்டு தரப்புல நோயாளிகள் எடுத்து ஆய்வு செஞ்சு ஷேக் அப்துல் மஜீத் ஜிந்தானின் சொல்லக்கூடிய எமன் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அறிஞர், அவர் அவருடைய அந்த அறிக்கையில் அவர் அதை பத்தி சொல்றார். எனவே கரிஞ்சீரம் என்பது ஒரு முக்கியமான ஒரு நோய் தடுப்புக்கு மிக அடிப்படையான. இன்னொன்று நான் சொல்லிக் கொள்றேன், இன்னைக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு, எல்லாரும் சிந்தனையிலும் இருக்குது, இந்த வேக்சின் தடுப்பூசி அடிக்கலாமா அடிக்க கூடாதா, மேலான சகோதரி அது கூடுமா கூடாதா, அது அந்தந்த குடும்பங்கள் மஷூரா பண்ணி கொள்ளும், அவங்க அவங்க அவங்கவங்களுக்குரியவர்களோட அட்வைஸ் எடுத்துக்கொள்ளட்டும். ஆனா நான் சொல்றேன், சுருக்கமா சொல்றேன், கரிஞ்சீரகத்தை பாவிச்சிருந்தா நோய் தடுப்பூசி அடிச்சு சைடு எஃபெக்ட் உண்டாகிருந்தாலும், தடுப்பூசி அடிச்சு சைடு எஃபெக்ட் உண்டாகுதுன்னு யார் சொல்றாங்களோ அவங்களுக்கும், நோய் தடுப்பூசி அடிக்காட்டி நோய் உண்டாகும் என்று சொல்றவங்களுக்கும் ரெண்டுக்கும் உரிய பதில் கரிஞ்சீரத்தை பாவிச்சா எல்லா விதமான நோயிலிருந்து பாதுகாப்பு. என்ன நோயிலிருந்து பாதுகாக்கக்கூடிய தடுப்பு சக்தி கரிஞ்சீரத்துக்கு இருக்கு. எனவே யாரு பாவிக்கிறாங்களோ அதை நான் கூடும் என்று சொல்லல, அதிக ஊசி அதிகம் என்று சொல்லல, அடிக்க வானம் என்று சொல்லல, அடிக்கிறவங்க அடிச்சாலும் சரி அடிக்காதவங்க அடிக்காட்டியும் சரி இந்த கரிஞ்சீரத்தை நாங்க தொடர்ந்து பாதிப்போம். இப்ப பரவலாக இருக்கக்கூடியதான் டெங்குடைய விஷயம், இந்த டெங்கு பரவலாக இருக்கக்கூடிய ஒன்று கரிஞ்சீரகம், அடுத்தது ரெண்டாவது சொல்ல வந்தது தேன். இந்த ரெண்டையும் பாவிச்சு சின்ன பிள்ளைகளுக்கும் கொடுத்துவாங்க, அதில் அதிகமான நியூட்ரிஷன் அதிகமான போஷாவுடைய சக்திகள் உள்ளடங்கி குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், ஷிஃபா யக்ருஜு மின் புதூனிஹா ஷராபும் முக்தலிஃபும் அல்வானும் ஃபீஹி ஷிஃபாஉல் லின்நாஸ். அந்த தேனுடைய அந்த அந்த பூச்சியுடைய வயிற்றிலிருந்து தேனை நாங்கள் வெளியாக்குறோம், தேன் பூச்சியுடைய வயிற்றிலிருந்து நாங்கள் தேனை வெளியாக்குறோம், அது வித்தியாசமான நிறமுடைய வித்தியாசமான தன்மைகளுடையது. அது என்ன என்றால் ஷிஃபாஉல் லின்நாஸ், மனிதர்கள் அனைவருக்கும் ஷிஃபாவாகும். எனவே பிள்ளைகளுக்கு குழந்தை பிள்ளைகளாக இருந்தால் அந்த கரிஞ்சீரகமும் தேனும் இரண்டும் சூடானது. எனவே அளவை குறைத்து அதை கூடுதலாக பாதித்து விடாமல் மெதுமெதுவாக அவைகளை பாதித்து வாருங்கள். சிறு குழந்தைகளாக இருந்தால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இப்படி நாங்கள் அதை பாதிக்கிறது. பெரியவர்களுக்கு தாராளமாக ஒவ்வொரு நாளும் பாதிக்கலாம். தேன் என்றது ஒவ்வொரு நாளும் அதிகாலையில வெறும் வயிற்றோட சாப்பிடக்கூடிய, வெறும் வயிற்றோட குடிக்கிறதுக்கு கையில விரல்ல போட்டு மூக்கல மாசத்துல 3 நாள் நடுவிரல் அதாவது கையில நடுவுல போட்டு நச்சு சாப்பிடுறது, இப்படியான சுண்ணத்தான முறைகள் இருந்து கொண்டிருக்கிறது. மேலான சகோதரர் இதே போல் ஒன்றுதான் ஜம்ஜம் நீர், அதுவும் மிக பரக்கத்தான ஷிஃபாவாய்க்கு மா ஜம்ஜம் லிமா ஷுரிபலஹு, எந்த நோக்கத்தோடு குடிக்கப்படுவதோ அந்த நோக்கத்துக்குரிய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியதாக ஜம்ஜம் தண்ணி இருக்குது, இதுவும் ஒரு ஷிஃபாவாக இருக்குது. அதே போல காளான், இதுவும் ஒரு முக்கியமான ஒன்று, வெறும் வயிற்றோட நம்ம அதாவது தண்ணீர் குடிக்கிறது. இப்படி சில நபிசுல்லாஹ்வுடைய முறைகள்ல வைத்தியத்துக்குரிய சில மருத்துவ மருந்துகள் சொல்லப்பட்டிருக்கு. ஜெய்தூன் அதுவும் முக்கியமான, ஜெய்தூன் காயாக இருக்க என்னையாக இருக்கலாம் அல்லது ஜெய்தூன் எண்ணெயாக இருக்கலாம் இதுவும் ஷிஃபாவுக்குரிய முக்கியமான விடயங்கள். எனவே மேலான சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் உலமாக்களால அந்த மருத்துவத்தில் நபித்துவ மருத்துவம் என்ற தலையங்கத்தில் ஒரு கிதாப் தொகுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை அவசரமாக வெளியே வரும் என்று நினைக்கிறேன். அந்த மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறையில் இருந்த மருத்துவ முறைகள் இவைகளின் மூலமா எங்களுக்கு சொல்லப்பட்டது. மற்றவைகளை பாவிக்க கூடாது இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல, நாங்கள் அதுக்கு முன்னுரிமை கொடுக்கிறத விட முஸ்லீம் என்ற வகையில நான் நபித்தான் எனக்கு முன்மாதிரி அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறது, அதோட நாங்க இதை பாவிக்கிறோமா இல்லையா அது அவங்கவங்க அந்தந்த வைத்தியர்களோட அவங்களோட குடும்பத்துள்ளவர்களோட ஒரு மஷூராவோட செஞ்சு கொள்றது. நாங்க எப்பயும் நினைச்சு கொள்ளணும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் நோயை தருகிறான், ஷிஃபாவும் அல்லாஹ் தான் தருகிறான். எனவே அதற்குரிய காரணங்களை அல்லாஹ் எப்படி அமைச்சிருக்கிறானோ அதை முறையோட நாங்கள் செய்யணும். இன்னொன்று மேலான சகோதரர்களே, நாங்கள் ரிப்போர்ட்டுகள் எடுக்கிறோம், மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கிறோம், மேலான சகோதரர்களே அவைகளை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள ஓணும் என்றது அல்ல. ரிப்போர்ட் இருக்கிறேன், அது எங்களுடைய உடலுடைய நிலைப்பாட்டை தரும். எது எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அது சரியாக இருக்கலாம். இப்ப இந்த ரிப்போர்ட் இருக்கிறதுனால இப்படித்தான் நடக்கும் என்று சொல்றாங்களே, பிறகு நடக்கக்கூடிய ஒன்று எந்த ஒரு விஞ்ஞானியுடைய கருத்தையும் ஏற்றுக்கொள்வது முறை இல்லை. இது எங்களுடைய நம்பிக்கைக்கு முரண்படக்கூடிய ஒன்று. கதா கதிர், கதா கதிர அந்த நம்பிக்கையிலிருந்து மனிதனை தூரமாக்கக்கூடிய ஒரு அடிப்படையான ஒன்று தான் இன்றைக்கு வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ். அது மெடிக்கல் ரிப்போர்ட்டா இருக்கலாம், என்னென்ன ரிசர்ச் செஞ்சு வரக்கூடிய ரிப்போர்ட்டா இருந்தாலும் சரி, நடந்தது வரைக்கும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இதுக்கு பின்னாலும் இப்படித்தான் நடக்கும் என்று சொல்றாங்களே, அதை நாம் ஏற்றுக்கொள்வோம். அது யார்கிட்ட இருக்குது? அந்த இல்ம் அல்லாஹ்ட்ட மட்டும்தான். எனவே நாங்கள் அதை விடயத்தை நிச்சயம் கவனமாகிக்கொள்ளும். அல்லாஹ்விடத்தில் துஆக்கள் கேட்கிறது, சதகாக்கள் கொடுக்கிறது, தொழுகிறது, இப்படியானவைகள் எங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அவைகளின் மூலமாக அதாவது சுகப்படுத்த முடியாத நோய்களையும் பல அமைப்பிலும் சுகமாக இருக்குது, அனுபவங்கள் இருக்குது. எனவே நாங்கள் இந்த வைத்தியத்துடைய விஷயத்துல நிதானமான போக்கு, எல்லாத்தையும் விட்டு விட்டுறதும் அல்ல, எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்றதும் அல்ல, ஒரு நிதானமான நடுநிலைமையான போக்கு எடுத்துக்கொள்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறைகளை சுன்னாக்களை முன்னுரிமை கொடுப்போம். அதே அனைவரையும்
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுபோன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.